வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சு. வெங்கடேசனின் காவல் கோட்டம், பாகம் 1, அத்தியாயம் 52, மார்ச் 31, 18:47. இன்று மாலை என்னை வழி அனுப்பி வைப்பதற்கான விழா என்னுடைய செயல்களை பாராட்டி என் நினைவாக என்றென்றும் இருக்கக்கூடிய விளக்கு கம்பம் ஒன்றில் விளக்கேற்றி வைக்கும் நிகழ்ச்சியை விசுவாசம் உள்ள மதுரை மக்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். நான் இத்தனை ஆண்டு காலம் கலெக்டராக பணியாற்றிய இம்மதுரை நகரை விட்டு விடைபெறுகிறேன். இந்நகரை மேம்படுத்தவும் நிர்வாக அமைப்புகளை ஒழுங்குபடுத்தவும் தொடர்ந்து பல முயற்சிகளை எடுத்து வந்தேன். அதில் பலவற்றை செய்து முடித்துள்ளேன். மிக குறுகிய வீதிகளையும் நெருக்கமான தெருக்களையும் கொண்டிருந்தது மதுரை. இந்நகரின் தெருக்கள் அனைத்தும் போக்குவரத்துக்கு மிகவும் சிரமம் ஏற்படுத்துவதாக இருந்தன. எனவே அதை ஒழுங்குபடுத்தினேன். நகர் விரிவடைய பெருந்தடையாக இருந்த கோட்டை கொத்தளங்கள் முதலில் கோட்டை சுவர்களில் கூடுதலாக 6 வாசல்கள் அமைக்கும் அளவுக்கு இடித்தால் போதும் என்றுதான் திட்டமிட்டேன். பிறகுதான் முழுமையாக அகற்றிவிடும் முடிவுக்கு வந்து அதை செயல்படுத்தினேன். அகழிகளை மூடி பயன்பாட்டுக்குரிய இடமாக மாற்றினேன். கோயிலை சுற்றி சதுர வடிவில் ஏற்கனவே இருந்த வீதிகளை முறையாக அகலப்படுத்தினேன். 4வது வீதி கோட்டை சுவர் இடிக்கப்பட்ட பகுதியிலும் 5வது வீதி கோட்டைக்கு வெளி வீதியாகவும் இருக்குமாறு வடிவமைத்துள்ளேன். நான் கோட்டையை அகற்றச் சொன்னதால் சிலர் என் மீது கோபத்தில் உள்ளனர். நாம் செய்துள்ளது இந்நகருக்கு எவ்வளவு நன்மை பயக்கும் காரியம் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அறியாமையில் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றில்லாவிட்டாலும் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பின் செய்தே ஆக வேண்டிய ஒரு செயலை முன்கூட்டியே நான் செய்து முடித்துள்ளேன். இந்நகரின் தோளிலே அழுத்தி கிடந்த ஒரு நிரந்தரமான சுமையை நான் அகற்றியுள்ளேன். நகரின் வளர்ச்சிக்கும் மக்களின் பயன்பாட்டிற்கும் மிகவும் நன்மை பயக்கின்ற செயல் இது. ஆனால் சிலர் இதை தொடர்ந்து எதிர்த்து வந்தனர். மாட்சிமை தங்கிய கவர்னரிடம் புகார்கள் அனுப்பினர். இவர்களின் செயலால் நான் சில மாதங்கள் பணியிழக்கவும் நேர்ந்தது. வேதனை மிக்க அந்த நாட்களை கடந்து மேல்முறையீடு செய்து வெற்றியும் பெற்றேன். கண்மூடித்தனமாக மூட நம்பிக்கையை மக்கள் கொண்டுள்ளனர். அவர்களுக்கு நன்மை தருகின்ற ஒன்றை செய்ய வேண்டுமென்றால் கூட மூட நம்பிக்கையின் வழியில்தான் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. ஒரு பிராமண சிறுவனை நரபலி கொடுத்தாகிவிட்டது. இனி கோட்டை இடிப்பை தொடங்கலாம் என்ற செய்தியை பரப்பினால்தான் மக்கள் இடிப்பு பணியை துவக்குவார்கள். அந்த காலத்தில் இருந்து அப்படி ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது என்று திரு ராமச்சந்திர ஐயர் சொன்ன யோசனை எவ்வளவு சரியாக போய்விட்டது என்பதை நான் நடைமுறையில் பார்த்து பிரமித்து போனேன். பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை இடிக்க திருச்சிக்கு அப்பால் இருந்து கூலிக்கு ஆட்கள் வரவழைக்கப்பட்டதாகவும் அவர்கள் கோட்டையை இடித்து திரும்பும் பொழுது காவிரி ஆற்று வெள்ளத்தில் ஒருவர் மிஞ்சாமல் அனைவரும் இழுத்து செல்லப்பட்டு விட்டதாகவும் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். அது உண்மைதானா என உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வந்தோம் என்றார் ஒரு நாள் ராமச்சந்திர ஐயர். திருச்சிக்கு அப்பால் இருந்து ஆட்கள் வரவழைக்கப்பட்டு கோட்டையை இடித்தது என்பது உண்மைதான். ஆனால் அவர்கள் திரும்பும் போது காவிரி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர் என்பது உண்மையல்ல, அது மக்கள் கற்பனை என்று. அதற்கு பின் பல்வேறு நபர்களுக்கு நோயின் காரணமாக நிகழ்ந்த மரணங்களை கோட்டை இடிப்போடு தொடர்பு படுத்தி அவர்கள் பேசி வந்தனர். இடையில் அவருக்கு உடல் நலம் குன்றிய பொழுது இந்த பாவச் செயல் காரணமாக இருக்கும் என அஞ்சுகிறேன் என்று திரு மேரட்டிடம் தெரிவித்துள்ளார். கோட்டை இடிப்பின் தொடக்க காலத்தில் எனது நிர்வாகத்திற்கு விசுவாசமாக பணியாற்றியவர் ராமச்சந்திர ஐயர். ஆனால் அவருக்கிருந்த பயமே அவரை படுத்த படுக்கையாக்கிவிட்டது. கோட்டையை அகற்றும் பணியை எதிர்த்தவர்கள் மக்களின் பயத்தையே மூலதனமாக மாற்றி தொடர்ந்து பேசி வந்தனர். ராமச்சந்திர ஐயரின் உடல்நிலை அவர்களின் கருத்துக்கு வலுவூட்டியது. முறையான சிகிச்சை அளித்தால் அவரை குணப்படுத்த முடியும் என நினைத்த மேரட் மருத்துவரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றபொழுது அவரின் குடும்பத்தார் அவர்களை உள்ளே அனுமதிக்கவே இல்லை. கடைசியில் பயம் அவரை மரணத்தின் வாசலுக்குள் அனுப்பி வைத்தது. அதேபோல இடிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு காயம் எலும்பு முறிவு ஏற்பட்டால் சிகிச்சை அளிக்க ஒரு சிறு மருத்துவமனை துவக்கி ஒரு டாக்டரை நியமித்தேன். ஆனால் யாரும் அந்த மருத்துவமனைக்கு வரவில்லை. வேதனையான விஷயம் என்னவென்றால் கிராமத்து மருத்துவன் தனது அனுபவத்தின் அடிப்படையில் முறிவு ஏற்பட்ட இடத்தில் மூங்கில் தப்பைகளை வைத்து கட்டி மாதக்கணக்கில் படுக்க போட்டு விடுகிறான். சீழ் வைத்து சதை அழுகிய நிலையிலும் நம்பிக்கையோடு படுத்திருந்த பலரை நான் பார்த்தேன். சிலர் வேறு வழியே இல்லாமல் பல வாரங்களுக்கு பிறகு கடைசியாக இந்த மருத்துவமனைக்கு வந்தனர். அதேபோல இரண்டே கத்தியை மட்டும் வைத்துள்ள நாவிதன் எந்த கட்டியையும் நிதானிக்காமலே கீறிவிடுகிறான். அவனது முரட்டு சுபாவமே சிறு கட்டியை கூட பெரும் புண்ணாக்கி சில நேரம் நோயாளியை மரணத்திற்கு கூட இட்டு சென்று விடுகிறது. இந்த நாட்டு வைத்தியர்களை தாண்டி நவீன மருத்துவமனையை நோக்கி வரும் அறிவை இந்நகரின் செல்வந்தர்கள் கூட இன்னும் பெறவில்லை. இந்த பழமையான நகரின் வடிவமைப்பில் சில ஒழுங்குபடுத்தல் பணியை நான் செய்துள்ளேன். என்னுடைய இந்த பணிக்கு மிக முக்கிய பங்காற்றியவர் துணைநிலை ஆய்வாளர் திரு மேரட். கோட்டை இடிப்பிலும் புதிய வரைபடத்தை தயாரித்து அதை நிறைவேற்றுதலும் அவரின் பங்கு சிறப்பானது. எனவே எனவேதான் கோட்டைக்கு உள்ளே உருவாக்கப்பட்டுள்ள 56-36 அடி நீளமுள்ள 4 பெரிய வீதிகளுக்குள் மேரட்டின் பெயர் வைத்துள்ளேன். அதே போல மேஸ்திரி பெருமாள் முதலியின் பணியும் சிறப்பானது. எனவேதான் அவர் நினைவாக உள்ளே இருந்து 4 தெருக்களுக்கும் பெருமாள் மேஸ்திரி தெரு என பெயரிட்டுள்ளேன். இவர்களைத் தவிர மற்ற சிலரும் என்னுடைய நிர்வாகத்திற்கு மிக விசுவாசமாக இருந்து திறமையாக பணியாற்றினர். அந்த நெடிய கற்கோட்டையை முற்றிலுமாக அகற்றிவிடவில்லை. கடந்த காலத்தின் நினைவு சின்னமாக இருக்கும் பொருட்டு மேற்கு கோட்டை வாயிலின் அருகே ஒரு சிறிய பகுதியை அப்படியே விட்டு வைத்துள்ளேன். அது இந்நகரின் வரலாற்றின் மீது நான் கொண்டுள்ள மதிப்பின் அடையாளம். பல சிரமங்களுக்கும் தடைகளுக்கும் இடையில் இங்கு நீண்ட காலம் நான் கலெக்டராக பணியாற்றியுள்ளேன். என்னை இந்த நகரத்து மக்கள் எவ்வளவு காலம் நினைவில் வைத்திருப்பார்கள் என தெரியாது. ஆனால் கோட்டை மதிலோடு எனது பெயர் சம்பந்தப்பட்டால் அவ்வளவு எளிதில் மறக்க வாய்ப்பில்லை என நினைக்கிறேன். எனது பணியின் நினைவாக நகரின் முக்கிய சந்திப்பு ஒன்றில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த விளக்கு தூணில் சுடர்விடும் வெளிச்சத்தின் வழியே இந்நகரை பார்த்து கொண்டே இருக்க நானும் ஆசைப்படுகிறேன். மதுரையை விட்டும் இந்தியாவை விட்டும் போகும் காலம் வந்துவிட்டது. ஓய்வுக்கான மனநிலை என்னை துரிதப்படுத்துகிறது. மெட்ராஸ் சென்று கவர்னர் அலுவலக நடைமுறைகளை எல்லாம் முடித்தவுடன் இங்கிலாந்தை நோக்கி எனது கடற்பயணம் துவங்கும். இந்த நெடிய கடற்பயணத்தை நினைவின் வழி கழிக்க நிறைய அனுபவங்களை தந்து அனுப்புகிறது மதுரை. டைரியை எழுதி முடித்த கலெக்டர் பிளாக்பேர்ன் மாலை நிகழ்ச்சிக்கு தயாரானார். கலெக்டரின் வருகையை ஒட்டி மேல் மாசி வீதி சந்திப்பில் சிறப்பான விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தென்னோலை குருத்துகளால் கட்டப்பட்ட தோரணங்கள் அந்த பகுதி முழுவதையும் அலங்கரித்துக் கொண்டிருந்தன. கலெக்டரின் வண்டி வைகையின் தரைப்பாலத்தை கடந்து வெளி வீதியின் வழியே நகருக்குள் நுழையும் இடத்திலிருந்து வரவேற்று செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. வாத்தியங்கள், கொடிகள், குடைகள் சகிதமாக பெரும் கூட்டம் என மக்கள் நின்று கொண்டிருந்தனர். நாதஸ்வர மேளங்கள் முழங்கின. பெருமாள் மேஸ்திரி, ஆதிமூலம் செட்டி, சுப்பிரமணிய ஐயர், ராமநாத முதலி என நகரின் முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்திருந்து கலெக்டரை வரவேற்று அழைத்துச் சென்றனர். நாட்டியமாடிய கரகங்கள் முன்னே செல்ல மேள முழக்கங்களின் நடுவே கலெக்டரின் வண்டி வந்து கொண்டிருந்தது. மேற்கத்திய ஆடையில் மிடுக்குடன் அமர்ந்திருந்த பிளாக்பேர்ன் கீழமாசி வீதியின் எல்லை வரை பார்வையை செலுத்தி மெல்ல வலது பக்கம் திரும்பி கிழக்கு கோபுரத்தை தலை உயர்த்தி பார்த்த வண்ணம் வந்து கொண்டிருந்தார். கருநீல கூட்டில் அரைவட்டத்தில் தங்க நிறத்தில் மின்னுகிற பொத்தான்கள் வரிசையாக இருந்தன. கழுத்தோடு இணைக்கிற இடத்தில் பூ போன்ற வடிவத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. செங்காவி நிற முடி உயர்ந்த நெற்றிக்கு மிக மேலிருந்து துவங்கி காதுகளுக்கு கீழ் வரை நின்றிருந்தது. அதே நிறத்தில் உள்ள தாடி அளவோடு வெட்டப்பட்டிருந்தது. சிவப்பேறி அந்த முகத்தில் கடுமையும் இறுக்கமும் எப்பொழுதும் போல் இருந்தது. கலெக்டரின் வாகனத்தை இழுத்து வந்த இரண்டு குதிரைகளும் மேளங்களின் சப்தங்களை கேட்டு மிரளாமல் ஒரே சீராக நடந்து வந்தன. சுப்பிரமணிய ஐயர் முன்னே வந்து கொண்டிருந்தார். அவர் கட்டியிருந்த பஞ்சகச்சம் கலெக்டரின் ஆடையை விட பளிச்சென்றிருந்தது. கரகாட்டத்தை சுற்றி சிறுவர்கள் கூட்டம் மொய்த்து கொண்டு வந்தது. விளக்கு கம்பம் நடப்பட்டிருந்த இடத்தருகே அனைவரும் வந்து சேர்ந்தனர். பொழுது மங்கியதால் தீவட்டிகளும் வண்ண விளக்குகளும் அந்த இடத்தை பிரகாசிக்க செய்தன. சூட்டப்பட்ட மாலைகளை கழற்றாமல் நாற்காலியில் அமர்ந்திருந்தார் கலெக்டர். நாதசுர இசை. கலெக்டரின் முகத்தை நேரில் பார்த்து மரியாதை செய்ய நினைத்தவர்கள் கூட்டத்திற்குள் முண்டியடித்து வந்து கொண்டே இருந்தனர். மைதானம் போன்றிருந்த அந்த பெரிய வெளி நிரம்பி வழிந்தது. வரவேற்பு கொடுக்க வந்த இரண்டு கோயில் யானைகளும் மேற்கோரத்தில் நின்றன. முக்கியஸ்தர்களுக்கான நாற்காலியில் தனவந்தர்கள் அமர்ந்திருந்தனர். கோயில் பட்டர்களில் பலர் இந்நிகழ்ச்சியை புறக்கணித்து வெளிப்படையாக தெரிந்தது. அது ஏன் என்பது அனைவருக்கும் தெரியும். கூட்டத்தில் பலரும் பலவிதமாய் பேசிக் கொண்டார்கள். மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தி ஒரு நிர்வாக குழுவை அமைத்துதான் இவர் செய்ததில் மிகச்சிறந்த பணி. இந்த பணிக்காக இவரை என்றென்றும் மதுரை மக்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் என்று பெருமை பாராட்டினார். தான் புதிதாக உருவாக்கிய வீதிகளுக்கு அதிகாரி மேரட்டின் பெயரையும் பெருமாள் மேஸ்திரியின் பெயரையும் தான் வைத்தாரே தவிர தனது பெயரை வைக்க விரும்பவில்லை. இந்த பெருந்தன்மை வேறு யாருக்கு வரும் என்று சிலர் வியந்தனர். இந்த பாரம்பரிய நகரை சுற்றி கம்பீரமாக நின்று கொண்டிருந்த கோட்டை சுவர் முழுவதையும் அழித்து ஒழிப்பதையே நோக்கமாக கொண்டு செயல்பட்ட இவன் ஒழிந்தால்தான் இந்நகரம் உருப்படும். இந்த சாபம் இவனை எங்கு போனாலும் விடாது என்று சிலர் சபித்தனர். காற்று வீசியதால் தீவட்டிகள் பதற்றத்துடன் எரிந்தன. மாலை மரியாதைகள் எல்லாம் முடிந்து முடிவுக்கு வந்தவுடன் ஆட்டமும் மேளமும் நின்றன. இங்கிலாந்திலிருந்து கப்பலில் கொண்டு வரப்பட்ட விளக்கு கம்பம் என அதன் கம்பீரத்தையும் அழகையும் வியந்து பேசிக்கொண்டிருந்த கூட்டத்தை கொஞ்சம் விலகச் சொல்லி மரச்சாரத்தின் படிக்கட்டுகளில் வழியே மேலே ஏறினார் சுப்பிரமணிய ஐயர். கோயிலிலிருந்து கொண்டு வரப்பட்ட எண்ணெய் குடுவை அவரிடம் கொடுக்கப்பட்டது. 4 பக்க விளக்கிலும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தயார் நிலையில் வைத்துவிட்டு கீழே இறங்கினார். அதன் பின் மேலே ஏறிய பிளாக்பேர்ன் ஒவ்வொரு திரியாக சுடரை ஏற்றி வைத்தார். அனைவரும் ஆரவாரம் செய்தனர். வேளங்கள் முழங்கின. நெருப்பு அணைந்து விடாமல் இருக்க கண்ணாடி கூண்டு அந்த விளக்கின் மேல் கொருத்தப்பட்டது. இரும்பினால் வளர்க்கப்பட்ட அழகிய வேலைப்பாடுகளாலான இந்த விளக்கு தூணின் மேல் சுடர் பிரகாசிக்க வெளிச்சம் நான்கு திசையிலும் கசிந்து பரவியது. பிளாக்பர்ன் முகத்தில் மெல்லிய புன்னகை. விளக்கு தூணின் கீழ் வைக்கப்பட்டிருந்த கல்வெட்டில் மதுரை மக்களின் நண்பன் என பொறிக்கப்பட்டிருந்த வாசகத்தை அவர் கண்கள் நீண்ட நேரம் பார்த்த வண்ணம் இருந்தன. தொடரும்.